நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் என்னை சூழ்ந்து கொள்ளுவீர். சங்கீதம் 5:12. அன்பர்களே, இன்று நாம் சிந்திக்க போகும் வேத பகுதி 1 கொரிந்தியர் 13 அதிகாரம்.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அதிகாரத்துக்கு விளக்கம் கொடுக்க எத்தனையோ பேர் முற்பட்டார்கள். ஆனால் உண்மையை கூற வேண்டுமானால் இது சாதாரணமான அத்தனை எளிதான ஒன்றல்ல. ஒரு பெரிய வேத பண்டிதர், இந்த அதிகாரத்திலிருந்து நான் 2 முறைதான் பிரசங்கித்திருக்கிறேன் என்கிறார். அன்பு என்ற வார்த்தைக்கு சில மொழிபெயர்ப்புகளில் தர்மம் என்ற வார்த்தை உபயோகிக்கப்பட்டுள்ளது. மூலபதத்திலே அகாப்பே என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதை அன்பு என்றுதான் மொழிபெயர்க்க முடியும். இந்த அதிகாரத்தில் அன்புக்குரிய ஒரு இலக்கணத்தையோ வரையறுத்தலையோ நாம் காண முடியாது. அன்பு என்றால் இதுதான் என்று நாம் சுருங்கக்கூற முற்படுவோமானால் இந்த அதிகாரத்தை மீறுவது போல இருக்கும். ஒரு ரோஜாவை பற்றி ஒருவர் மற்றொருவருக்கு வர்ணிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். கேட்கிறவர் ரோஜாவை குறித்து என்ன அறிந்திருக்கிறாரோ அதை சித்திரப்படுத்துவதாக இருக்காது. அண்மையிலே இமயமலை பகுதிகளில் ஊழியங்களை பார்வையிட்டு திரும்பிய சகோதரர்களில் ஒரு நண்பர் அதிகாலை வேளையிலே தான் கண்ட கிஞ்சன்ஜங்கா சிகரத்தை குறித்து இவ்வாறாக கூறினார். தங்கத்தை அள்ளி தெளித்தது போல இருந்தது என்று வர்ணித்தார். மற்றொரு சகோதரன் அதிகாலையில் சூரியன் வெளியே வருவதற்கு முன் பனிமூடிய அந்த பர்வதம் சூரிய கிரணங்கள் பட்டு சிவப்பு நிறமாக மாறுவது கண்கொள்ளா காட்சி என்றார். இதுபோல நாமும் கண்கொள்ளா காட்சிகளை கண்டிருப்போம். ஆனால் அதை நம்மால் இருக்கிற வண்ணமாக வர்ணிக்க முடியுமா? கண்கொள்ளா, வர்ணிக்க முடியா என்ற வார்த்தைகளைத்தான் பயன்படுத்துவோம். நம்மால் வர்ணிக்க முடியாது. அதுபோலத்தான் இந்த அதிகாரமும் அன்பை குறித்த சில வர்ணனைகளை கொடுக்கிறதே தவிர இதுதான் அன்பு என்று வரையறுக்கவில்லை. கிரேக்க மொழியிலே வேத புத்தகத்திலே உபயோகிக்கப்பட்டிருக்கும் 3 வார்த்தைகளுக்கு நம்முடைய மொழிபெயர்ப்பிலே அன்பு என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. முதலாவது ஈரோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது மாம்ச இச்சைகளை குறிக்கும் ஒன்றாகும். மிருகங்களில் காணப்படும் அன்பு இது. புதிய ஏற்பாட்டில் இந்த ஈரோஸ் என்ற பதம் உபயோகிக்கப்படவே இல்லை. இரண்டாவது ஃபிலோஸ் என்பது. இதை பாசம் என்று கூறலாம். ஃபிலடெல்பியா என்ற வார்த்தை இந்த பதத்திலிருந்துதான் வருகிறது. இது சகோதர பாசம், தாய்ப்பாசம் என்று மனித அன்பின் உன்னத நிலைமையை எடுத்துக்காட்டுகிறது. ஆனால் மூன்றாவதாக அகாப்பே என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்பு என்னும் சொல்லின் மிக உன்னத ஒரு அர்த்தத்தை இது கொடுக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இதை தெய்வீக அன்பு என்று காணலாம். இது நமது உணர்ச்சிகளில் எழும் அன்புக்கு மேலானது. நம் விருப்பத்தில் உள்ள அன்பு இது. இந்த அன்பு தான் நேசிக்க வேண்டியவர்களை தெரிந்து கொள்கிறது, தீர்மானிக்கிறது, கடைசி வரை நேசிக்கிறது. தேவன் யார் என்று கூற இந்த வார்த்தை தான் உபயோகப்பட்டிருக்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தை நாம் இவ்வாறாக பிரிக்கலாம். 1-3 வசனங்கள் அன்பின் விலை மதிப்பு, 4-7 வசனங்கள் அன்பின் தன்மை, 8-13 வசனங்கள் அன்பின் வெற்றி என நாம் பிரிக்கலாம். முதலாவது அன்பின் விலை மதிப்பை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 13:1
நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன்.
2-3 பாஷைகளுக்கு அதிகமாக பாஷைகளை அறிந்திருப்பவர்கள் மீது நமக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அவர்களுக்கு நிறைய மொழி தெரியும் என்று சொல்லுவோம். பவுல் கொரிந்தியரை பார்த்து உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன் என்று 1 கொரிந்தியர் 14:18 கூறுகிறார். அன்பு இல்லாமல் பேசினால் தன் பெருமைக்காக பேச வேண்டும். ஆனால் உண்மையான அன்புடன் பேசினால் மற்றவர்கள் பிரயோஜனத்துக்காக பேசுவோம். தூதர் பாஷைகளை குறித்து பவுல் கூறுகிறார். தூதர் பாஷைகளை நாம் கேட்டது கிடையாது, பவுல் கேட்டிருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 12:3 இதற்கான ஒரு குறிப்பை நாம் காண முடியும். ஆனால் இங்கு தூதர் பாஷை என்று கூறுவது புலமை நிறைந்த வார்த்தைகளை குறிக்கிறது. எவ்வளவுதான் பேச்சு திறமைகள் பெற்றிருந்தாலும் அன்பு இல்லாவிட்டால் ஓசை எழுப்புகிற மணியைப் போலத்தான் இருப்போம். அன்பில்லாத பாஷை ராகமில்லாத பாடலைப் போல் இருக்கும் என்று ஒருவர் கூறினார். நாம் ஒருவேளை தேவதூதரைப் போல பாடலாம். ஆனால் அன்பு இல்லாவிட்டால் அது நரகத்தின் சத்தமாகவே இருக்கும். அன்புதான் எதற்கும் அர்த்தத்தையும் ஆழத்தையும் உண்மையையும் கொடுக்கிறது. அதுதான் புலமையை நிறைவாக்குகிறது. 2 வசனம்
நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றுமில்லை.
முதலாம் வசனத்திலே இருதயத்திலிருந்து வரும் அன்பை பார்த்தோம். இந்த வசனத்திலே அறிவிலிருந்து வரும் அன்பை பார்க்கிறோம். அறிவு மாத்திரம் போதாது, புரிந்து கொள்ளும் திறமை மாத்திரம் போதாது, நம்முடைய அறிவோடு அன்பு கலக்க வேண்டும். இப்படி அன்பில்லாத தீர்க்க தரிசன வரங்களையும் இரகசியங்களை அறியும் அறிவையும் இன்றும் நாம் சபைகளில் பார்க்கிறோம். இந்த வரங்களை வியாபாரமாக்கியவர்கள் எத்தனை பேர்! இன்று வேத அறிவு சபையில் இருக்கிறது, வேதத்தின் சத்தியங்களை புரிந்து கொள்கிறார்கள், ஆனால் அன்பு குறைந்து காணப்படுகிறது. பரிகாசங்களும் கசப்பும் விரோதங்களும் நிறைந்து காணப்படும் சபையின் நிலை பரிதாபமாக உள்ளது. நம்முடைய அறிவுடன் கூட அன்பு மிக மிக அவசியம். பிரியமானவர்களே, மூன்றாம் வசனம்,
எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை.
இந்த அன்பு தன் விருப்பத்தின் செயலை காட்டுகிறது. முதலாம் வசனத்தில் அன்பு இருதயத்தை உடன்படுத்துகிறது. இரண்டாம் வசனத்தில் அன்பு எண்ணங்களை மனதை உட்படுத்துகிறது. மூன்றாம் வசனத்தில் அன்பு விருப்பத்தை உட்படுத்துகிறது. அன்பு பரிசுத்தாவியின் கனி. நாம் முக்கியமான உன்னதமான வரங்களை நாட வேண்டும் என்றாலும் அவை அன்பில்லாமல் செயல்படுத்தப்பட முடியாது. அதை சற்று இயல்பாக நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் பூஜ்யங்களை எழுதுவோம். பேச்சு திறமை மாத்திரம் ஒரு பூஜ்யம், அறிவு ஒரு பூஜ்யம், விசுவாசம் மாத்திரம் ஒரு பூஜ்யம், சரீரத்தை ஒப்புக் கொடுப்பது ஒரு பூஜ்யம், எல்லாவற்றையும் அன்னதானம் பண்ணுவது ஒரு பூஜ்யம். இந்த ஐந்து பூஜ்யங்களையும் வரிசையாக எழுதினால் ஏதாவது மதிப்பு வருமா? அதுபோல இந்த எல்லா திறமைகளையும் கூட்டினால் ஏதாவது ஒன்று வருமா? இல்லை, அதன் மதிப்பு பூஜ்யமே. ஆனால் அவற்றுடன் அன்பு என்று ஒன்றை இடது பக்கத்தில் நாம் சேர்த்தால் எல்லாவற்றிற்கும் மதிப்பு உண்டு. ஆவியின் ஒவ்வொரு வரங்களோடும் அன்பு சேர்க்கப்பட வேண்டும். அன்பு இல்லாவிட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆவியின் வரங்கள் அவனவன் பிரயோஜனத்துக்காக அளிக்கப்பட்டிருக்கிறது என்று 1 கொரிந்தியர் 12:7 படித்தோம். அன்பு இல்லாவிட்டால் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுமே. இரண்டாவதாக அன்பின் தன்மையை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 13:4
அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது.
இங்கு அன்பு எதை செய்யும் எதை செய்யாது என்று பவுல் கூறுகிறார். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. தயவு இல்லாமல் அன்பு இருக்கவே முடியாது. தயவு இல்லாத அன்பு பூக்கள் இல்லாத வசந்தத்தை போலிருக்கும், சூடு இல்லாத நெருப்பை போல இருக்கும். எபேசியர் 4:32 பவுல் அப்போஸ்தலன் கூறுவதை பாருங்கள்.
ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.
தொடர்ந்து அன்பு என்ன செய்யாது என்று பவுல் கூறுகிறார். அன்புக்கு பொறாமை இல்லை, அதாவது அன்பு திருப்தியுடையது. போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று 1 தீமோத்தேயு 6:6 கூறுகிறது. தேவன் அந்த மனிதனை அவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறாரே, அவர்களுக்கு இவ்வளவு செல்வத்தை கொடுத்திருக்கிறாரே, எனக்கும் கொஞ்சம் கொடுக்கக்கூடாதா என்று கூறுவதை கேட்டிருப்போம். ஏற்ற தாழ்வுகள் இருக்கிறது என்பதை அன்பு அறிந்திருக்கிறது. ஆனால் தனக்கு உள்ளதில் திருப்தியாக இருக்கிறது. ஆபேலை கொலை செய்த காயின் பொறாமையினால் தான் அப்படி செய்தான் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. யோவான் ஸ்நானனை பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் வளரும் போது அவர் என்ன சொன்னார்? அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று கூறினார். அவருக்கு பொறாமை இல்லை. யோவான் 21:22 பேதுருவுக்கு இயேசு பதில் கொடுக்கிறார். நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன என்று கூறுகிறார். ஒவ்வொருவரையும் குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. அதன் நிலையில் அவர்களை தேவன் வைக்கிறார். நம்மை தேவன் வைத்திருக்கும் நிலையில் நாம் திருப்தியுடன் இருக்க வேண்டும். பொறாமை இல்லாமல் நேசிப்பதற்கு யோனத்தானை எடுத்துக்காட்டாக நாம் கூறலாம். அன்பு தன்னை புகழாது. இளவயது ஊழியன் ஒருவன் ஒரு கூட்டத்தில் தன்னை அறிமுகப்படுத்தும் போது, நான் வேதாகம கல்லூரியில் பயிற்சி பெறாதவன், அதிக அறிவு இல்லாதவன், ஆனால் அதில் நான் பெருமைப்படுகிறேன் என்றான். அதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு பெரியவர் அவனை அழைத்து, தம்பி, அறிவில்லாதவன் என்பதிலும் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடாது என்றார். அன்பு இருமாப்பாயிராது. அறிவு இருமாப்பாயிருக்கும் என்பதை 1 கொரிந்தியர் 8 அதிகாரத்தில் நாம் படித்தோம். அன்பு பலூனை ஊதி பெரிதாக்காது, அதை நிரப்பும். ஏனென்றால் காற்று போய்விட்டால் ஊதியது சுருங்கிவிடும் அல்லவா? அன்பு சுருங்காது. 5-7 வசனங்கள்.
அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும்.
ரோமர் 5:5 தேவ அன்பு நம் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று பவுல் கூறுகிறார். அந்த அன்பு அயோக்கியமானதை செய்யாது, தகுதியானவற்றை மாத்திரம் செய்யும். அன்பு தற்பொழிவை நாடாது. அன்பு நாம் ஏன் அதை செய்கிறோம் என்று அதன் நோக்கத்தை ஆராய்ந்து அதை செய்யும். நம் சொந்த நன்மைகளுக்காக காரியங்களை செய்கிறோமா? அன்பு மற்றவருடைய தேவைகளை தேவையாக பார்க்கும், தீங்கு நினையாது. பிறருக்கு தீங்கு செய்வது மனித சுபாவம், ஆனால் அன்பு தீங்கை நினைக்கக்கூட செய்யாது. இன்று நம் சமுதாயத்தில் இது தேவை. மற்றவர்களை குறித்து பரிகாசம் பண்ணி தூற்றித் திரிகிறோமா? வாய் நிறைய மற்றவர்களுக்கு அறிவுரை மாத்திரம் வழங்கிக் கொண்டே இருப்பவர்கள் தங்கள் செயலினாலோ உதவி செய்ய மாட்டார்கள். அன்பு தீங்கு நினையாது. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது. நியாயம் இல்லாத காரியங்களை கேட்கும் போது துக்கப்படும், ஆனால் சத்தியத்தில் சந்தோஷப்படும். நாம் அப்படி இருக்கிறோமா? அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். கலாத்தியர் 5:22-23 ஆவியின் கனியை குறித்து 9 குணங்களை பவுல் கூறுகிறார். அதில் விசுவாசத்தை தவிர மற்ற 8 இந்த அன்பில் அடங்கியிருக்கிறது. இந்த தேவ அன்பு நம் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்பது ஆச்சரியமாக இல்லையா? தாங்கும் என்பது காப்பாற்றும் என்று பொருள் கொடுக்கிறது. அதாவது மற்றவர்களை காட்டிக் கொடுக்காது. சகலத்தையும் விசுவாசிக்கும் என்பது முட்டாள்தனமான நம்பிக்கை அல்ல, சந்தேக கண்ணோடு மக்களை பார்க்காது. அன்பு நம்புவது ரோமர் 8:28. அன்றியும் அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அதனால் எல்லாவற்றையும் அது சகிக்கும், பொறுமையோடு கர்த்தரின் வருகைக்காக காத்திருக்கும். 1 கொரிந்தியர் 13:8-10 அன்பின் வெற்றியை பார்க்கிறோம். 8 வசனம்.
அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம்.
அன்பு ஒரு நாளும் ஒழியாது. ஆகையால் தான் பவுலப்போஸ்தலன் இந்த அதிகாரத்தை முடிக்கும் போது, இப்போது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று கூறுகிறார். அன்புக்கு அழிவு கிடையாது, அது நித்தியமானது, நிலைத்திருக்கும் ஒன்று, அதற்கு மரணம் இல்லை, தோற்கடிக்கப்பட முடியாத ஒன்று, அதற்கு ஏமாற்றமே கிடையாது. திருமண உறவுகளில் இச்சைகளுக்கு மாத்திரம் இடம் கொடுத்து அந்த தெய்வீக அன்பு இல்லாததினால் பிரிவுகளும் விவாகரத்துகளும் இடம்பெறுகிறது. அன்பு நித்தியமாக இணைக்கும் ஒன்று. தேவ அன்புதான் அந்த அன்பு. அது காலத்தை கடந்தது. இயேசு தன் அன்பை இன்னும் நிறுத்தவில்லை. அவர் மன்னிக்க முடியாத எந்த பாவத்தையும் எந்த பாவியும் இதுவரை செய்துவிடவில்லை. ஒருவேளை பெரிய பாவத்தை நாம் செய்திருக்கலாம், ஆனால் நம்மை நேசிக்க முடியாமல் அவரை தடுக்க யாராலும் முடியாது. அன்பு அழிவில்லாதது. நாம் நம் பிள்ளைகளிடத்தில் நீ தவறு செய்தால் தேவனுடைய நேசிக்க மாட்டார் என்று கூறக்கூடாது. தீர்க்க தரிசனங்கள் ஒரு நாள் நிறைவேறி சரித்திரமாக மாறிவிடும். பாஷைகளும் முடிவடைந்து போகும். நம்முடைய அறிவு முடிவடைந்து போகிறது. 11:12 கவனிங்கள். அங்கு பவுல் என்ன கூறுகிறார்? அநேகர் நாம் பரலோகத்தில் நமக்கு அருமையானவர்களை இனம் கண்டு கொள்வோமா என்று கேட்கிறார்கள். நிச்சயமாக. அதற்கு வேத ஆதாரம் உண்டா? இப்போது நாம் கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். அதாவது நாம் நம்மை பார்க்கவில்லை. உடைகளையும் கைகளையும் கால்களையும் மாத்திரம்தான் பார்க்கிறோம். ஆனால் மகிமையிலே முழுவதுமாக அறியப்பட்டிருப்போம், முகமோமாய் பார்ப்போம். ஹல்லேலூயா. 13 வசனம்.
இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது.
பிரியமானவர்களே, நம் இயேசு மேகங்களில் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வரும்போது நம் விசுவாசம் நிறைவேறும். நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை இனி தேவையில்லாமல் போகும். ஆனால் அன்போ நிலைத்து நிற்கும். யோவான் 13:1 இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்று வாசிக்கிறோம். இயேசுவின் அன்பு மாறாதது, மாற முடியாதது. அந்த தெய்வீக அன்பை தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் நம் இருதயத்தில் ஊற்றிருக்கிறார். இந்த அன்பை நாம் மனப்பூர்வமாக நம் இருதயத்திலிருந்து மற்றவர்களுக்கு கொடுப்போமா? அந்த கிருபையை தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன்.
அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்கள் ஆவிக்குரிய வாழ்வின் முன்னேற்றத்திற்கு மிகுந்த உதவியாக இருந்திருக்கும். எங்களுடைய ஆலோசனை தேவை என்றாலும், எங்களுடைய ஜப உதவி தேவை என்றாலும் எங்களுக்கு கடிதம் எழுதுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகரியா 9:12.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வபாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.